சகோதரர்களை உதறுகிறோம், குடும்பத்தை வேண்டாம் என்று வைக்கிறோம், பாசம் அன்பை எல்லாம் குறைக்க செய்கிறோம் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அருமையான சகோதரர்களே, நினைத்து பார்க்கிறோம், வாழ்க்கையின் வழிமுறைகளை இஸ்லாம் எடுத்துச் சொல்கிற அதே நேரத்தில் வாழ்க்கையில் தான் நண்பர்களோடு எப்படி பழக வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனோடு எப்படி வாழ வேண்டும், சொந்த பந்தங்களோடு எப்படி வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கட்டத்தில் அல்லாஹ் விளக்க வருகிறார். கண்மணி நாயகம் இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவுசானி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நேசராகிய என்னுடைய ஈருலக வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத் செய்தார்கள். எதை வசியத் செய்தார்கள்? நான் அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும் என்று வசியத் செய்தார்கள். அதற்கு அடுத்து நான் என்னுடைய குடும்பங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு வசியத் செய்து எனக்கு கட்டளை செய்திருக்கிறார்கள் என்று அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படி சொல்ல வேண்டும் என்றால், அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தசவுஃப் என்ற ஞானத்திலே ஊறி திளைத்து ஒரு கட்டத்தில் காட்டில் போய் ஒதுங்கிக் கொண்டார்கள். மக்களோடு வாழவில்லை. யாராவது பொருள் சேர்த்து வைத்திருந்தால் அவர்களுடைய வீட்டுக் கதவை தட்டி பொருளை சேர்த்து வைக்காதீர்கள், நரகத்தினுடைய நெருப்பை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று அவர்களை பயமுறுத்தாட்டி பொருளை ஹலாலான முறையில் கூட சேர்க்க விடாமல் இஸ்லாமிய கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம், நீங்கள் காட்டு பகுதியில் போய் வசிக்கலாம், மக்களோடு நீங்கள் வசித்தால் உங்களுடைய நிலைக்கு மக்கள் வர முடியாது, ஹலாலான முறையில் சொத்தையும் சேர்ப்பார்கள் என்று சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு உதியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் காட்டுக்கு போய் வசிக்கிறார்கள். அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு உதியல்லாஹு அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், நன்மைகளை ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே முக்கியமான கட்டமாக குடும்பத்தோடு சேர்ந்து வாழுங்கள் என்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இஸ்லாமிய உலகில் இஸ்லாமிய ஊர்களில் நாம் சிந்திக்கிற பொழுது அதிகமான குடும்பங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் கசப்புணர்வு, சகோதரர்கள் பிரிந்து வாழக்கூடிய நிலை, சகோதரர்கள் விட்டுக் கொடுக்காத தன்மை, சகோதரர்கள் ஊரில் எதிரிகளாக மாறி அடிக்கக்கூடிய தன்மை, அது இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒரு அந்நியவனோடு கூட, ஒரு அடுத்த குடும்பத்தினரோடு கூட, ஒரு அடுத்த மதத்தினரோடு கூட கடுமையாக நடக்காதீர்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருந்து கொண்டு சொந்த சகோதரனோடு, சொந்த குடும்பத்தோடு, சொந்த பாசங்களோடு சிலர்கள் தகப்பன் மகனுக்கு மத்தியில், தாய் பிள்ளைகளுக்கு மத்தியில் கடும் துரோகம் கையாளப்படுகிறது என்றால், ஒரு கட்டத்தில் நாம் குடும்பத்தை மட்டும் மறுக்கவில்லை, அல்லாஹுவை வெறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தந்த மார்க்கத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மனோயிச்சையை பின்பற்றுகிறோம். நான் விட்டுக் கொடுக்கவா, அது முடியாது என்ற தன்மையிலே இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, நினைத்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் ஏதாவது மனிதன் விரைவில் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று நினைப்பாராம், சொல்வார்கள், ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் நான் செத்து போய்விட மாட்டேனா என்று சொல்வார்கள், வாயால் உள்ளத்தில் செத்துவிடக் கூடாது, மரணம் அடைந்து விடக்கூடாது என்ற வேகம்தான் இருக்கும். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். அதோடு சேர்த்து அந்த நீண்ட நாள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளும் இருக்க வேண்டும். ஒரு காலம் வரையிலும் நாம் சம்பாதிக்கிறோம், அடுத்து நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டால் குழந்தைகள் நம்மை கைசேபமான சூழ்நிலையில் கேவலமான முறையில் பேசிவிடக் கூடாது என்பதற்காக சொத்து சுகங்களை சேகரித்து வைக்க வேண்டும், நம்மிடத்தில் செல்வம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நீண்ட நாள் வாழவும் வேண்டும், நம்முடைய கையில் சொத்துக்கள் இருக்க வேண்டும், வழக்கத்தும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி யாராவது உலகத்தில் எண்ணுகிறார்கள் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஃபர்ரஹு, யாராலும் சந்தோஷமாக இருக்க விருப்பப்படுகிறான், எப்படி, ஐயுஃபில்லஹு உம்ருஹு, அவனுடைய வாழ்நாள் நீளமாக வேண்டும் என்று விருப்பப்பட்டு நீண்ட வாழ்நாளை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும். அடுத்து அவனுடைய உணவு அவனுடைய வசதி வாய்ப்பு அவனுக்கு விசாலமாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் பல்யத்தில்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். முதல் வேலை அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அடுத்து வல் யஸில் ரஹிமஹு குடும்பத்தோடு சேர்ந்து வாழட்டும் என்கிறார்கள் கண்மணி நாயகம். அருமையானவர்களே, உலகியல் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவத்தை நாயகம் சொல்லிவிட்டு அதற்குரிய அடிப்படை காரணத்தையும் விளக்குகிறார்கள். வாழுகின்ற வாழ்க்கையில் நீண்ட நாள் வாழ வேண்டும், வசதி வாய்ப்பு வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதும் வசதி வாய்ப்பு வேண்டும் என்பதும் எல்லா மக்களும் விரும்பக்கூடியது. ஒரு மொமினாக இருந்தால் அவன் என்ன நினைப்பான்? இபாதத்தும் செய்ய வேண்டும். நீண்ட நாள் வாழ்ந்தால் போதான், இபாதத் செய்யாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லவே. நீண்ட நாள் வாழவும் வேண்டும், வசதி வாய்ப்பும் வேண்டும், அல்லாஹை பயப்பட வேண்டும். அல்லாஹ் இதைத்தான் அடிப்படை கட்டங்களாக சொல்லி உங்களுக்கு இவைகள் வேண்டுமா? நீங்கள் அல்லாஹை பயந்து குடும்பத்தினர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பில்லை என்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்க்கை வழிமுறைகளில் குடும்பத்தாரோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை வற்புறுத்தி சொல்லுகின்ற அதே கட்டத்தில் ரமலானுடைய இந்த நேரத்தில் இந்த சப்தத்தை கேட்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் எந்தெந்த குடும்பத்தோடு தகராறை வளர்த்திருக்கிறோம், யார் யாரோடு நமக்கு பாச பிணைப்புகள் இல்லை, அவைகளை நாம் புதுப்பிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும், அதனுடைய ஆபத்து என்ன என்பதை இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க வருகிறார்கள். சில குறிப்பிட்ட நாட்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பராத்துடைய இரவு, ஷைபானுடைய 13 யாசின் ஓதி துஆ செய்வோமே, அன்றைய தினத்தில் ஒரு மனிதன் துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை கபூலாக்குவான், வீணாக்க மாட்டான். லைலத்துல் கத்ருடைய இரவு, வரப்போகிற இரவு, அந்த நாளில் துஆ செய்தால் அல்லாஹ் துஆவை வீணாக்க மாட்டான். பெருநாளுடைய இரவுகள், 2 பெருநாளுடைய இரவுகள், இது போன்ற முக்கியமான இரவுகளில் துஆ செய்தால் அல்லாஹ் துஆவை வீணாக்க மாட்டான், அங்கீகரித்து தீர்வான் என்று சொல்லுகிற அதே கட்டத்தில் சிலருடைய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். அதில் ஒருவர் குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவன். குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தால் அவனுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதாக கண்மணி நாயகம் நமக்கு விளக்கித் தருகிறார்கள் என்றால், அதுவும் நாம் கண்ணியப்படுத்துகிற இரவுகள். பராத்துடைய இரவு என்றால் எல்லோரும் வீடுகளிலே ஒரு யாசின் ஓடுவார்கள், துஆ செய்வார்கள். லைலத்துல் கத்ர் என்றால் சொல்ல வேண்டாம், எல்லோரும் ஓரளவு பள்ளிக்கு வந்து விடுவார்கள். எப்படியும் நமக்கு துஆ கபூலாக வேண்டும், அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த பலன் அறுக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது, இல்லாமலாக்கப்படுகிறது என்கிறார்கள் கண்மணி நாயகம். எதை கொண்டு? நாம் அற்பமாக நினைக்கிற ஒரு காரியத்தை கொண்டு, நாம் சொற்பமாக நினைக்கிற ஒரு காரியத்தை கொண்டு. நாம் நினைக்கிறோம் அது என்ன, அவன் தானே எனக்கு அநியாயம் செய்தான், நானா, நாம் சேர்ந்து வாழ முயற்சித்தோமா என்பதுதான் கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மன் அஃலஹுன்னாஸ், ஜனங்களிலேயே சிறந்தவர்கள் யார் நாயகனே, மக்களிலேயே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டபொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்காஹும் லில்லா, அல்லாஹ்வை அதிகம் பயந்து வாழ்கிறானே அவன் என்று ஒரு தன்மையை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தினர்களோடு சேர்ந்து வாழ்கிறானே அவன். அடுத்து நன்மையை ஏவக்கூடியவன், தீமையை தடுக்கக்கூடியவன். மக்களை பிறந்ததற்கு முதல் தன்மை அல்லாஹ்வை பயப்படக்கூடியது. அல்லாஹ்வை பயந்தால் குடும்ப உறவை நாம் சந்திக்க மாட்டோமே, தவறுகள் நடக்காது, பிரச்சனைகள் எழாது, பெருமை மனதில் குடிகொள்ளாது, அல்லாஹ் தந்த நியமத்தை புறக்கணிக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தந்த பாதைகளை விலக்கி புதுப்பாதைகளை ஏற்படுத்த மாட்டோம். முதல் வேளை தக்வா, இறையற்றம். அடுத்து கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, நீங்கள் குடும்பத்தினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். அருமையான சகோதரர்களே, நினைத்து பார்க்க வேண்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லித் தருகிறான். நம்மில் சிலர் சொல்லலாம், எனக்கு அவ்வளவு துரோகம் செய்து விட்டான் என் சகோதரன், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கி விட்டான் என்று சொல்லி அந்த பிரச்சனைகளை நாம் பேசி நடக்க வேண்டாம். யா அல்லாஹ், என் குடும்ப உறவுகளை எனக்கு சேர்த்துத்தா என்று கேட்க வேண்டும். பிரிந்து போன உறவை எனக்கு ஒட்ட வைத்து தாயின் இந்த அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை நாம் எடுத்தும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அதற்கு வரமாட்டேன் என்று மறுத்தால் ஆதம் அவர் பக்கம் தாக்கப்படும். நம்முடைய முயற்சிக்கு அல்லாஹ் கூலியை தருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்கிறார்கள். அதிலே நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்வதை போன்று கனவு கண்டதும் பாப்பாவிடம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னார்கள், நான் இப்படி ஒரு கனவை கண்டேன். மகனே, யார்கிட்டயும் சொல்லுகிறார் இந்த கனவை? அருமையான கனவா இருக்குது. உங்க சகோதரர்கள்ட்ட சொல்லாருங்க, சகோதரர்கள் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடும் என்றார்கள். சொல்லல சகோதரர்கள்ட்ட. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் அதிக பாசம் வைத்திருந்ததன் காரணத்தினால் இந்த சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமை வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்து போடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி அதுல ஒரு நல்ல மனுஷன் சொன்னாரு, கொலையெல்லாம் செய்யாண்டாம், ஒரு பாலம் குணத்துலத்துக்கு உள்ள போட்டுருவோம், யாராவது எடுத்துட்டு போய் எடுத்தா எடுக்கட்டு, இல்ல அங்க கிடந்து என்ன ஆனா ஆயிட்டு போட்டு. ஒரு நல்ல மனுஷன், அதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், நல்ல மனிதருடைய நிலையை சிந்திக்க வேண்டும். அதன்படி அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒரு மாதிரி பேசி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற சமயமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சின்ன பிள்ளையா இருக்காங்க, ஓனாய்கள் எல்லாம் வரும், காட்டுக்கு விளையாட போறீங்க, ஓனா என் பிள்ளைய திண்டுவிடக் கூடாது என்று வேதனைப்பட்டார்கள். அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கெல்லாம் நல்ல பயில்வானாக இருக்கோமே, எங்களை மீறியா ஓனாய் திங்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில கூட்டிட்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. கிணத்துக்குள்ளால தள்ளி கீழே இறக்கக்கூடிய சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், வேகமா போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிங்க. ஏழு வானங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மனிதன் கண்டுபிடித்தானே அதி அற்புதமான ஒளியை விட வேகமான ராக்கெட்டுகளை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதி அற்புத ஆற்றலின் மூலம் ஓடி வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வச்சிருந்தாங்க, அதே ஒரு ஒரு வாளிய கிணத்துக்குள்ள வழிப்போக்கர்கள் உள்ள விட்டாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த வாளிக்குள்ள அவங்க தூக்கி வச்சுட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலே கண்ணுன்னு சொல்லி மேலே இழுத்து பார்த்து அழகான ஒரு குழந்தை, அந்த வழிப்போக்கர்கள் அந்த குழந்தையை எடுத்து விலைக்கு விற்கிறாங்க. சில விலைக்கு விற்கிறாங்க, அந்த நாட்டினுடைய மன்னர் விலை கொடுத்து வாங்குகிறான். வாங்கி தன்னுடைய பிள்ளையாக வீட்டில் வைக்கக்கூடிய சமயம் அவங்களுக்கு சில சோதனைகள் வரும். அழகான ஆண்மகன், உலகத்திலுள்ள ஆண் மகன்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த அழகை பெற்றவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு அழகு அந்த வீட்டில் இருந்த அந்த வீட்டு எஜமானனுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகில் மயங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான செயலுக்கு அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். ஓடி கடைசியில் வாசலுக்கு வரக்கூடிய சமயத்தில் எஜமானன் வந்து விடுகிறான். உடனே அந்த பெண், பாருங்கள் நீங்கள் வாங்கிய அடிமை என்னை கெடுக்க வருகிறார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அத்தனை குற்றங்களையும் போட்டதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு சிறு குழந்தை அங்கே பேசியது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சட்டையினுடைய முன்பகுதி பிரிந்திருக்கிறதா, பிற்பகுதி கிழிக்கப்பட்டிருக்கிறதா, பிற்பகுதி கிழிக்கப்பட்டிருந்தால் பெண்ணினுடைய தகராறு, முன்பகுதி கிழிக்கப்பட்டிருந்தால் இவர்கள் முன்னோடி செல்ல அவர்கள் தடுத்து சட்டை கிழிக்கப்பட்டிருக்கலாம் என்று அந்த குழந்தை சொல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவர்கள் என்று தெரிந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். நீண்ட சரித்திரம், அந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் அந்த எஜமான அந்த பெண்ணை பார்த்து கேவலமாக பேசினார்கள். அந்த பெண் சொன்னார்கள், நான் யாரை அழைத்தேன் தெரியுமா, அவர்களை நீங்களும் பாருங்கள் என்று சொல்லி எல்லா பெண்ணுக்கும் ஒரு விருந்து கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பழத்தை கையில கொடுத்து அந்த பழத்தை அறுக்க வேண்டும், நான் சொல்லி சொன்ன நீங்க அறுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி விருந்தினுடைய இறுதியில் ஒரு பழம், ஆப்பிள் பழம் போன்ற ஒரு பழத்தை கையில கொடுத்தாங்க. கூர்மையான கத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி போகட்டுனாங்க. அந்த பொம்பளை எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பார்வையில அறுத்திருந்தோ பழத்தை சொன்னாங்க. அந்த அழகில மயங்கி பழத்தை அறுத்து அறுத்து விரல்களை எல்லாம் துண்டு அறுத்துக்காங்க. போட்டுக்கிட்டு சொன்னாங்க, இவர் மனுஷர் இல்ல, இவர் மலக்குன்னு சொன்னாங்க. இவரைத்தான் நான் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் அழைத்தேன் என்று அந்த பெண் சொன்னா, அந்த பெண் அல்லாஹ் தாலா பரிசுத்தமான பெண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். உங்க வாப்பா யாக்கூப் அலி இஸ்லாத்துல வந்து உங்க பிள்ளைய ஓனாய் தின்னுட்டு சொல்லி போய் சொன்னாங்க. யாக்கூப் அலி இஸ்லாம் நம்பல. கடைசியில பிரச்சனை நீண்ட சரித்திரமாக அல்லாஹ் சொல்கிறான். சுருக்கமாக நம்முடைய விஷயத்துக்கு வருகிறேன். இறுதியாக நீண்ட காலம் சிறையில கிடந்தான். சிறையில கிடந்தது இதனால கனவுகளுக்கு தாத்பரியம் சொல்லக்கூடியதுல மிக அதி அற்புதமான ஆத்திரை யோசனை இஸ்லாம் பெற்றிருந்தாங்க. அந்த சிறையில இருந்து சிறை கைதிகள் வந்திருந்தாங்க. அவர் ஒரு ஆளு கனவு கொண்டாரு, என்னுடைய தலையில ரொட்டியினுடைய கூடையை வச்சிருக்கேன், அதுல இருந்து கழுகுகள் ரொட்டிகளை தின்கிறது, இன்னொரு இதற்கு தாத்பரியம் என்ன என்று ஒருவர் கேட்டார். இன்னொருவர், நான் அரசருக்கு மது பிழிந்து கொடுப்பதை போன்று, திராட்சை சாறு பிழிந்து கொடுப்பதை போன்று கனவு கண்டேன், இதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்டபொழுது உரிய விளக்கத்தை சொன்னார்கள். நீ கொல்லப்படுவாய், தலையில ரொட்டி வைத்து கொல்லப்படக்கூடிய நீ கொல்லப்படுவாய், சாறு பிழிந்ததாக கனவு கண்டவன் உனக்கு அரசவையில் சாறு பிழியக்கூடிய வேலையும் கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறார்கள். இறுதியில் மன்னர் ஒரு கனவு காண்கிறார். அந்த நாட்டினுடைய மன்னர் கனவு காண்கிறார். ஏழு பசு மாடுகள், கொழுத்த பசு மாடுகள், ஏழு மெலிந்த பசு மாடுகள். இதில் மெலிந்த பசு மாடுகள் கொழுத்த பசு மாடுகளை தின்பதை போன்று கனவு கண்டார்கள். மெலிந்த மாடு, ஒன்றுக்கும் வழி இல்லாத மாடு, கொழுத்த மாடுகளை சாப்பிடுவதை போல மன்னர் கனவு கண்டார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய கனவுக்கு தாத்பரியம் சொல்லக்கூடியவரையெல்லாம் அழைச்சி கேட்டாரு, இதுக்கு என்ன விளக்கம்? அவங்க சொன்னாங்க, கனவு காணதுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? எங்கேயாவது மெலிந்து போன மாடு கொழுத்த மாட்டை திங்குமா? கனவு காணதுக்கு உலகத்தில் ஒரு விவசாயம் இருக்கிறா. இன்னைக்கு கனவு காணதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம செட் பண்ணி வச்சு அதுல என்ன நறுமணம், நம்ம கனவு காணக்கூடிய என்ன நறுமணம் வேணும்ன்றதையும் செட் பண்ணி வச்சு, என்ன மியூசிக் கனவு காணக்கூடிய நேரத்தில் வேணும்ன்றதை செட் பண்ணிதான் அந்த குறிப்பிட்ட நேரத்தை அதை மண்டையில நம்ம செட் பண்ணி தலையோட வச்சிடும். வச்சா குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நறுமணம் அடிச்சு அந்த மியூசிக்கோட கனவு காணலாம். மனிதனுடைய அறிவனுடைய தரம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? இவனு கனவுக்கு தாத்பரியம் சொல்லல. அந்த சிறை கைதிகள் ஒரு ஆளு அங்க இருந்தாரு. அவர் யூசுப் அலி இஸ்லாத்துல வந்து விளக்கம் கேட்டாரு. யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்க, ஏழு வருஷம் நல்ல பலமான வருஷம் வரும், அடுத்த ஆள் ஏழு வருஷம் பஞ்ச வருஷம் வரும், பஞ்ச வருஷத்துல இந்த பலமான வருஷத்துல அறுவடை செய்த தானியங்களை சாப்பிடலாம். பஞ்ச வருடம் மெலிந்த மாடுகள், பலமான வருடம் கொழுத்த மாடுகள், கொழுத்த மாடாகி அந்த பலமான வருஷத்துல பயிர் செய்ததை சேமிச்சு வச்சா வறுமையினுடைய வருடங்கள்ல ஏழு வருஷத்துல சாப்பிடலாம். விளக்கம் சொன்ன உடனே அவங்கள அரசவைக்கு கூப்பிட்டா மன்னர். அதே மாதிரி அவங்க கையில பொறுப்பையெல்லாம் மன்னர் கொடுத்தான். இப்ப மன்னருடைய அடுத்த ஸ்தானத்துக்கு யூசுப் அலி இஸ்லாம் வந்தாங்க. ஏழு வருஷம் நல்ல பலமான வருஷம் வந்தது, அதற்கு பின்னால் ஏழு வருடம் கடுமையான சிக்கலான வருஷம் வந்தது. அப்போ யாக்கூப் அலி இஸ்லாத்தினுடைய பிள்ளைகள் இந்த கணத்துல தூக்கி போட்டாங்களே, இவங்க எல்லாம் ரேஷன் மாதிரி இந்த மன்னருக்கு வந்து அரிசி வாங்க வராங்க. வறுமையில தெரிஞ்சு போச்சு, நம்ம சகோதரர்கள் கிணத்துல தூக்கி போட்டவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு வழங்கிக்கிட்டாங்க. எல்லா அரிசியையும் கொடுத்துன்னு சொன்னாங்க. இன்னொரு சகோதரர் யூசுப் அலி இஸ்லாமும் புன்யாமீனும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள், மற்ற சகோதரர்கள் எல்லாம் வேறொரு தாய்க்கு பிறந்தவர்கள். ஏன் சகோதரன் சொல்லாம உங்களுக்கு இன்னொரு சகோதரர் உண்டுமே, அவரை நாளைக்கு அடுத்த தடவை வார சமயம் கூட்டிட்டு வராம இருந்தால் உங்களுக்கு நான் உணவுப் பொருளை தரமாட்டேன் என்று யூசுப் அலி இஸ்லாம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கையில காசெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. தானியம் வாங்கியதுக்கு அவருடைய காசு வந்தத அவங்க சொன்னாங்க, வேலையாட்கள்கிட்ட இப்ப முதல் தடவை அந்த காசையும் உள்ள போட்டு நீங்க கட்டிருங்கோ, அரசாங்கத்துக்கு நான் என்னுடைய பணத்தில் இருந்து காசு தருகிறேன் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். திரும்ப அடுத்த தடவை வார சமயம் சகோதரரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். வந்ததற்கு பின்னால் யூசுப் அலி இஸ்லாம் சகோதரரை புரிஞ்சுக்கிட்டாங்க. தான் சகோதரர் சொன்னாங்க, நீங்க என்னுடைய சகோதரர், நான் உங்களை என்னோடு தங்க வைப்பேன், அதற்கு ஒரு ஹீலா ஒரு தந்திரத்தை செய்வேன் என்று சொல்லி உங்க மூட்டைக்குள்ள, உங்க அரிசி மூட்டைக்குள்ள மன்னர் அரசாங்கத்தினுடைய அளவுடைய அந்த பக்கா ஆளி இது மாதிரி உள்ள மரைக்காலை தூக்கி உள்ள வச்சு அதையும் கட்டிட்டாங்க. அது தங்கத்தாலானது. யாரு திருவன் கேட்டாங்க, இவங்க கைக்குள்ள இந்த அளவு இருந்தது, சகோதரரை பிடிச்சு உள்ள வச்சாங்க. மீண்டும் எல்லாரும் சகோதரரையும் பறிகொடுத்து சகோதரர்கள் யாக்கூப் அலி இஸ்லாத்துல போய் சொன்னாங்க, உங்க மகன் திருட்டு பயலா இருக்கான் அப்படின்னு யாக்கூப் அலி இஸ்லாத்துல சொன்னாங்க. இப்படி நிகழ்ச்சிகள் நடந்ததற்கு பின்னால் நீண்ட நாள் அந்த மூத்த சகோதரர் ஒரு ஆள் இருந்தார், நான் வாப்பாட்ட போகவே மாட்டேன், ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுத்தாச்சு, இப்போ இன்னொரு சகோதரரை இங்க மன்னர்த்தமா திருடிட்டாரன் விட்டுட்டோம், நான் வாப்பாட்ட வந்தா என்னால சமாளிக்க முடியாது என்று இங்கேயே தங்கிட்டான். தங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைகள் உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுடைய மகன் பிள்ளைகள், சிறு சிறு பிள்ளைகள். இந்த மூத்த சகோதரர் இங்க தங்கக்கூடிய சமயம் கடுமையா சத்தம் போடுவான், என் சகோதரரை விட்டுருந்தோம், ஏன் இங்க பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு ஒரு கடும் சத்தம். இந்த சத்தம் கேட்டால் கற்பிணிகளுடைய கற்பம் கலைந்து விடும், அந்த அளவு கடுமையா சத்தம் போடுவாராம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய சின்ன பிள்ளைகளை விட்டு மேல தடவை வச்சு அந்த சப்தம் குறைஞ்சிடும். அப்பவே அந்த சகோதரர் விளங்கினாரா, நம்ம சப்தத்தை குறைக்கணும்னா நம்ம குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒரு ஆள் தடவுனாதான் அந்த சப்தத்தினுடைய வேகம் நிற்கும். இது யாரும் தெரியலையேன்னு கேட்டு, நான் தான் யூசுப், இது என்னுடைய சகோதரர், நீங்க என்ன தூக்கி கிணத்துல போட்டீங்க, நான் இத்தனை வருஷம் திறமப்பட்டேன், என்னுடைய கஷ்டம், நான் ஒருவனுடைய அடிமையாக இருந்தேன், இந்த பெண் என் மீது குற்றம் சாட்டினால் கடுமையான சிறை தண்டனைக்கு ஆளானேன், கடுமையான முறையில் சிறையில் கிடந்து கஷ்டப்பட்டேன், அல்லாஹ் எல்லாவற்றையும் மாற்றி இன்று எனக்கு அல்லாஹ் அரசாங்கத்தை தந்திருக்கிறான், இது என்னுடைய சகோதரர் என்று சொன்னதும் இப்ப அந்த சகோதரர் கண்ணீர் விட்டு அழுகிறான், என்ன மன்னிச்சுக்கிடுங்கோ என்று சொல்கிறார். இப்பொழுது நான் கேட்கிறேன், இதைவிட கொடுமை செய்த சகோதரர்களா நம்முடைய சகோதரர்கள், இதைவிட கொடுமை செய்தவர்களா நம்முடைய உறவுகள், நம்மளை பிடிச்சு கணத்தில் தள்ளிவிட்டார்களா, நம்முடைய வாழ்வை நசிப்பித்தார்களா, இல்லாமல் ஆக்கினார்களா, உண்டு இந்தியில் இல்லை என்று ஆக்கினார்களா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது சொன்னார்கள், இன்றைய தினத்தில் பழிவாங்குதல் இல்லை. சகோதரர்களை பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு பழிவாங்குதல் என்பதே இல்லை, இன்னைக்கு உங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி சகோதரர்களை எல்லாம் வரவழைத்தார்கள். சகோதரர்கள் வந்து பாப்பாவும் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பின்னால் எல்லோரும் ஒரு சுஜூது செய்கிறார்கள். இதை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன்று நான் கனவு கண்டேனே, அந்த கனவுக்கு விளக்கம் இதுதான் என்று சொல்லி வாழ்க்கையை நடத்தினார்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் அழகான வரலாறு என்று சொல்லுகிறான். இதை விவரிப்பு விளக்கமாக சொல்வதென்றால் 4-5 நாட்களாகும். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் ஒரு துஆ செய்தார்கள், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வல்லம் தனி மின் தஅவீலில் அஹாதி பாத்திரஸ்தமாவாதி வல் அர்ந்த் அஞ்சவலி ஈதி துன்யா. இறைவா, நீ எனக்கு அரசாங்கத்தை தந்தாய், கனவுக்கு விளக்கம் சொல்லும் ஆற்றலை தந்தாய், என்னை கண்ணியப்படுத்தினாய், மகத்துவப்படுத்தினாய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, தவப்பனி முஸ்லிமன், இறைவா என்னை முஸ்லீமாக மௌத்தாக்கு, சாலிஹீன்களோடு சேர்த்து விடு என்றார். முஸ்லீமாக மௌத்தாக வேண்டாமானாம். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகத்தினுடைய துஆவுக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு விரைவாக கூலி கிடைக்கிறது என்றால் அது குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதன் மூலம்தான் அந்த கூலி கிடைக்கிறது என்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் பாவகரமான செயல்கள் செய்யப்பட்டாலும் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைக்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்தை தொழுகையை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தோட்டத்தின் ரத்தனையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் இருந்துவிட்ட ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகத்திடத்தில் வந்து, இந்த தோட்டத்தை மிஸ்கீன்களுக்கு, பட்டியல்களுக்கு, ஏழைகளுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்ன சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தந்து விட்டான், இப்பத்தில் இதை நீங்கள் பங்கு வையுங்கள், பைன அக்ரிபாயிக்க, உங்க குடும்பத்துக்கு பங்கு வச்சு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது கூட குடும்பத்தினர்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சதக்கா கொடுத்தால் உங்களுக்கு 2 நன்மைகள் என்று சொன்ன அதே நாயகம், குடும்பத்தை துண்டித்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய துண்டிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய தேர்தல் நமக்கு வரும் என்று சொல்கிறார்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ரமலானுடைய புனிதமான லைலத்துல் கத்ர் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் நம்முடைய துஆ மக்பூலாக்கப்பட வேண்டும் என்றால் யாரோடு உறவை துண்டித்து வாழ்கிறோமோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வோம். கண்மணி நாயகம் சொன்னார்கள், உங்களை துண்டித்து வாழ்ந்தவனோடு சேர்ந்து வாழுங்கள், உங்களுக்கு அநியாயம் செய்பவனுக்கு மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு உபத்திரவம் செய்வனுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்றார்களே அந்த கண்மணி நாயகத்தின் உம்மத் என்பதை மனதில் நிறுத்தி சேர்ந்து வாழ்வோம், மன்னித்து வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம். அல்லாஹு தாலா நம்மை சுவனத்தில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழும் தௌஃபீகை தந்தரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.